இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
எங்களுடைய இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நேயர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனாவில் உள்ள அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
இப்பொழுதும் நம் மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே, இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு, இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே, இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உன் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்பரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதை போலவே ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நீர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளும் கூட உம்முடைய செய்திக்காய் காத்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தேர்வு செய்யப்பட்ட செய்தியின் தலைப்பு, நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம். நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம். யூ ஆர் மை சிக்னட் ரிங். மோதிரம் என்ற பொழுது அநேகர்களுக்கு அநேக விதமான கேள்விகள் வரலாம். நாம் வேதாகமத்திலே மோதிரத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். மோதிரம் மிக மிக முக்கியமானதாக வேதாகமத்தில் கருதப்படுகின்றது. ஒருவரை கனப்படுத்த வேண்டும் என்றால், ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் மோதிரத்தை அநேக நேரங்களில் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். அநேக நேரங்களில் திருமண நேரங்களில் மோதிரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நிச்சயதார்த்த நேரங்களில் மோதிரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்று நேரத்தில் கூட தேவன் உங்களோடு கூட சொல்லக்கூடிய செய்தியின் தலைப்பு, நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம். இது என்ன முத்திரை மோதிரம்? வாருங்கள், இந்த முத்திரை மோதிரம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகா 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே வேதாகமத்திலே ஆகாய் புத்தகத்திலே அருமையான ஒரு தேவ ஊழியக்காரனை குறித்து, தேவ ஊழியக்காரனை பார்த்து தேவன் இவ்வாறாக அழைக்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. இந்த காலை நேரத்திலே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களிடத்தில் தேவன் சொல்கின்றார், உன்னை உங்களை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று தேவன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, முத்திரை மோதிரம் என்றால் என்ன? வேதாகமத்தில் அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். முத்திரை மோதிரம் என்று நாம் சொல்லப்படும் பொழுது, முத்திரை மோதிரம் யாருடைய கரங்களில் இருக்கும் அல்லது யாருடைய விரலில் இருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், அது ராஜாவின் விரலில் இருக்கிறோம். முத்திரை மோதிரம் என்பது ஒரு சட்டத்தை பிறப்பிப்பதற்கு முன்பதாக அந்த மோதிரத்தால் அவர்கள் முத்திரை போடுவார்கள். ஆகையால் அந்த மோதிரம் ராஜாவின் கரங்களில் இருக்கும், அதை நம்மால் பார்க்க முடியும். வாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 8:8 பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இந்த மோதிரம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வாசிக்கலாம். இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இங்கே நாம் பார்க்கின்ற முத்திரை மோதிரம் யாருடைய கரங்களில் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ராஜாவுடைய கரங்களில் இருக்கும். அந்த ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை தன்னுடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருப்பார். ஒரு சட்டத்தை பிறப்பிப்பதற்கு முன்பதாக ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அதிலே அவர் முத்திரையிடுவார் என்பதை இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த ராஜா ஒரு சட்டத்தை அமுல்படுத்த அவர் முத்திரை போட்டு விட்டார் என்றால் அந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று இங்கே எஸ்தர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மீண்டுமாக 10 நாம் வாசிக்கலாம். அந்த கட்டளைகள் அகாசுவேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டங்கள் மேலும் என்ற வசனம் சொல்லிக் கொண்டு போவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அகாசுவேரு ராஜா அந்த முத்திரை மோதிரத்தினால் அவர் முத்திரை போடப்பட்டார் என்று, அவர் முத்திரையிட்டார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகையால் முத்திரை மோதிரம் என்பது மிகவும் விசேஷித்தமான ஒரு மோதிரம். அந்த மோதிரம் ராஜாவின் கரங்களில் இருக்கும். ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காகவும் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காகவும் அந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த முத்திரை மோதிரம் தானியேல் புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடியும். தானியேல் 6:17 ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இங்கே ராஜா ஒரு முத்திரை இடுகின்றார். ஒரு சட்டத்திற்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால் அதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கின்றார், அல்லது அதற்கு அவர் உத்தரவு கொடுக்கின்றார். இங்கே ராஜா தானியலை மீட்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனாலும் அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, முத்திரை மோதிரம் போடப்பட்டது. ஆகையால் ராஜாவால் தானியலை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் முத்திரை மோதிரம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த முத்திர மோதிரத்தினால் போடப்படக்கூடிய சட்டங்கள் மாற்றப்படலாகாது, மாற்ற முடியாது. அது ராஜாவின் கரங்களில் இருக்கக்கூடிய மோதிரம் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் தேவன் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம். அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். தேவன் எதை செய்ய நினைத்தாலும் உங்களின் வாயிலாகத்தான் செய்வதாக தேவன் இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் உங்களை கொண்டு உங்கள் வாயிலாக தேவன் செய்யுகின்ற காரியங்களை இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் தான் வேதத்துல சொல்றார், ஆண்டவர் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம், உங்களை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த நேரத்திலே முத்திரை மோதிரமாக இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது காரியம், முத்திரை மோதிரம் பிறர் நலன் பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுக்கும் பொழுது இந்த சட்டத்தினால், இந்த சட்டம் வருவதனால் தன்னுடைய தேச ஜனங்களுக்கு, தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை வர வேண்டும் என்பதற்காகவே அந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். இன்று ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரம் என்று சொல்கின்றார் என்றால் நீங்கள் பிறர் நலன் பற்றி சிந்திக்க வேண்டும், பிறரை குறித்து யோசிக்க வேண்டும், பிறருடைய நலனை பற்றி சிந்திக்க வேண்டும், பிறருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். வாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 22:37-39 வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பதிவிடுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும். பிரதான கற்பனைகளில் ஒரு கற்பனை என்னவென்று பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டிலும் அனைத்து கற்பனைகளும் நியாய பிரமாணங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் பிறரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், பிறருடைய நலனை குறித்து சிந்திக்க வேண்டும். மத்தேயு 5:44-45 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலையை போய் பெய்ய பண்ணுகிறார். இங்கே வேதத்தில் அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் மாத்திரமே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நீங்கள் தேவனுடைய முத்திரை மோதிரமாக இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் பிறருடைய நலனை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், பிறரை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆதியாகம் 41 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் ராஜா அநேக காரியங்களை செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் காண்கின்ற, அதற்கான விளக்கம் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது அங்கே வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பு வருகின்றார். யோசேப்பு அதற்கான விளக்கத்தை சொல்கின்றார். அவர் சொல்லக்கூடிய காரியம், ராஜாவே அடுத்த வருடங்களுக்கு, அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகின்றது. அதை குறித்து அவர் சொல்கின்றதை பார்க்கும் பொழுது ராஜா அந்த யோசேப்பை தன்னுடைய ஸ்தானத்திற்கு அடுத்த ஒரு இடத்திலே வைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த தருணத்தில் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி அவருடைய விரல்களில் போட்டு விடுவதை நம்மால் பார்க்க முடியும். வாருங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:42 வசனங்களிலிருந்து நம்ம வாசிக்கலாம், 40 வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிம்மாசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சாரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்வோன் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பினுடைய விரலில் போடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஏன் இந்த ராஜா இந்த காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தன் ஜனங்களுக்கு நன்மை செய்வார் என்ற காரணத்தை நிமித்தமாகவே இதை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் பிரியமான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அருமையான சகோதரனை சகோதரியே, பிறருக்காக நீ நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை முத்திரை மோதிரமாக தன்னுடைய கரங்களில் அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, முத்திரை மோதிரம் எப்போதும் புதிதாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். ராஜாவுடைய விரலில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை மோதிரத்தை அநேகர்கள் பார்வையிடுவார்கள், அநேகர்கள் பார்ப்பார்கள், அநேகர்கள் பார்க்கும் பொழுது அவைகள் கவர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பார்க்கும் பொழுதெல்லாம் அது மின்னக்கூடிய மோதிரமாக இருக்க வேண்டும், ஜொலிக்கக்கூடிய மோதிரமாக இருக்க வேண்டும், அழகான மோதிரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக அழைக்கின்றார் என்றால் நீங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாக பரிசுத்தமாகவும் நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். தங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த முத்திரை மோதிரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த மோதிரம் உருவாகிறதுக்கு முன்பதாக அதோட நிலை என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, தங்க மோதிரம் எவ்வாறு செய்யப்படுகின்றது நீங்கள் பார்க்கும் பொழுது, அதனுடைய முதன்மையான நிலை என்னவென்று பார்க்கும் பொழுது, அது பார்க்கும் பொழுது ஒரு கருப்பான ஒரு வண்ணத்தில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அந்த அதை பார்க்கும் பொழுது அநேகரால் அதை நேசிக்கக்கூடிய தக்கதான உருவம் அதற்கு இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் அந்த தங்கத்தை எடுத்து அதை நெருப்பினால் சுட்டெரித்து மிகவும் வலி மிகுந்த செயல்முறையின் வாயிலாகத்தான் அந்த கல், கருப்பான ஒரு கல், ஒரு பொன்னாக மாறுகின்றது, அல்லது விலை உயர்ந்த தங்கமாக மாறுகின்றது. அந்த தங்கத்தில் அவர்கள் உருக்கி ஒரு மோதிரத்தை செய்கின்றார்கள். அதற்கு பின்புதான் அது முத்திரை மோதிரமாக மாறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இருளான வாழ்க்கையிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:6-7 நாம் வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, அருமையான பேதுரு இங்கே சொல்கின்றார், நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துக்கப்படக்கூடிய காரியங்கள் வரும், கஷ்டப்படக்கூடிய காரியங்கள் வரும், சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்கின்றார். சில நேரங்களில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர வேண்டும், ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்கின்றோம். ஆனால் தேவன் அனுமதிக்கின்றார் என்றால் உங்களை பொன் அக்னியினால் சுட்டெரிக்கப்படுவது போல உங்களை ஆண்டவர் பொன்னாக மாற்ற விரும்புகின்றார் என்று அர்த்தம் என்று நாம் பார்க்கின்றோம். 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இங்கே பொண்ணுக்கு ஒப்பிடப்பட்டு நம்முடைய சோதனை காலங்களை வேதாகமும் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்படி ஒரு பொன், எப்படி ஒரு தங்கம் அக்னியினால் சோதிக்கப்பட்டு அது ஜொலிக்கின்ற பொன்னாய் மாறுகின்றதோ, அதை போலவே நீங்களும் பலவிதமான சோதனைகள் அகப்பட்டு பிரச்சனைகள் அகப்பட்டு உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் வெற்றி சிறந்து நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாக மாறுகின்றீர்கள், பிறர் கண்ணை கவரத்தக்கதான ஒரு முத்திரை மோதிரமாக மாறுகின்றீர்கள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சன்னிதிக்கு முன்பதாக, பார்வைக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:3 நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வருவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ள சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இங்கே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டார், பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார், அவருக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்து கொண்டார். இங்கே பரிசுத்தம் என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர், ஆகையால் நீங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் நீங்கள் புதிதாகவும் பிறரை கவரத்தக்கதாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை சுத்தம் செய்ய வேண்டும். தேவன் அந்த பணியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அவர் நம்மை சுத்தம் செய்கின்ற கர்த்தராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? வேதம் இங்கே சொல்கின்றது, நீ சோம்பேறியை போல் இருப்பாய் என்றால், நீ சோம்பேறியை போல் தூங்கி கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய தரித்திரம் வழிபோக்கனை போல வரும், உன் வறுமை ஆயுத மனிதவனை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தினம் தினம் காலை மாலை எவ்வேளையிலும் நாம் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், நம்மை நாம் புதிதாக்கி கொண்டிருக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை இவ்வாறு நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். எப்படிப்பட்ட இடத்தில் வைக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசாருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இங்கே வேதம் சொல்கின்றது, உன்னுடைய வேலை நீ ஜாக்கிரதையா இருப்பாய் என்றால், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்வாய் என்றால், சுத்திகரித்துக் கொள்வாய் என்றால், நீ சாதாரண மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டாய், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். அப்படிப்பட்ட ஒரு பக்தன் தான் யோசேப்பு. யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் வேதாகமத்திலே இன்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். தினம் தினம் உங்களை புதிதாக்கிக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை ஈர்க்கத்தக்கதான குணாதிசயங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே தேவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 3வதாக, முத்திரை மோதிரம் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை நாம் பேசக்கூடிய மோதிரமானது அது ஒரு பொருளால் ஆன மோதிரம், அதற்கு ஒன்றும் தெரியாது. அந்த ராஜா என்ன எதின் மேல் அதை முத்திரை இடுகின்றாரோ அது முத்திரை போடும். ஆனால் இங்கே மோதிரத்தை மனிதர்களோடு நாம் ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது, மனிதர்களாகிய நமக்கு எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை தேர்வு செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற ஞானத்தை, பகுத்தறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இங்கே முத்திரை மோதிரம் என்று சொல்லப்படும் பொழுது நம்மை தேவன் சொல்கின்றார், நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த நேரத்தில் கூட தேவன் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் முத்திரை மோதிரமாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களை நீங்களே புதிதாக்கிக் கொள்வது போல என்னுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. எரேமியா 29:11 நீங்கள் விவரமாக சொல்கின்றது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கின்றது. அநேக திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார், அநேக நோக்கங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்று அவருடைய முத்திரை மோதிரமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. 1 பேதுரு 5:8 வேதம் விமானமாக சொல்கின்றது, சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல இருக்கிறான், ஆகவே அவனுக்கு முன்பதாக நாம் தெரிந்த புத்தியோர்களாக இருந்து விழித்திருந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. கடைசியாக நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 18:6, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இதுவரை நாம் முத்திர மோதிரம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த முத்திரை மோதிரத்தின் படியாக ஏசாயா எரேமியா 18:6 நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 18:6 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்கின்றது, இந்த முத்திரை மோதிரம் இங்கே களிமனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவன் குயவனாக இருக்கிறார், நாம் களிமனாக இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தையே நாம் செய்ய வேண்டும், முத்திரை மோதிரமாக இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தையே நாம் செய்ய வேண்டும். ஆகையால் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளும் கூட தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த முத்திரை மோதிரமாக நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கின்றது, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது, உங்களை நீங்களே புதிதாக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அருமையான சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டுடைய வல்லமையான கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டுடைய கரம் அவர்களுக்கு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
நீங்கள் எங்களுக்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்,
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கர்த்தரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.